திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
சரி, இதற்கு அடுத்தாற் போல நியமம் என்ற தலைப்பை கொடுத்திருக்கின்றார். விதிமுறைகளை வலுவாது ஒழுகுதல், பரத்துவத்துல இடைவிடாது ஒழுகக்கூடிய விருப்பம் தான் நியமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆதியை வேதத்தின் அப்பொருளானை சோதியை அங்கே சுடுகின்ற சோதியை அங்கியை அப்படின்னு சொல்றார். ஆதின்னு சொல்லும் போது முதற்பொருள், வேதத்தின் பொருளாக உள்ளவன், ஒளிமயமாக இருப்பவன், சுடுகின்ற தீ வடிவாக இருப்பவன், இதெல்லாம் இறைவனுடைய பொது இயல்பை குறிக்கிறது. அடுத்து பாதியுள் மண்ணும் பராசக்தியோடுடன் நீதி உணர்ந்த நியமத்தனாமே அப்படின்னு சொல்றாரு. திருமேனியில பாதி வந்து யாரு, அம்பாள் அர்த்தநாரீஸ்வரரா இருக்கிறது. அந்த பராசக்தியோட உடனாக அவரை உணர்ந்து யார் இருக்கின்றார்களோ அவர்கள்தான் நியமத்தன் என்று அழைக்கப்படுபவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து தவம், ஜபம், சந்தோடம், ஆத்திகம், தானம், சிவன் தன் விரதமே, சித்தாந்த கேள்வி, மகம், சிவபூஜை, ஒன்மதி சொல்லீர், 5 நிவம்பல செய்வீன் செய்யின் நியமத்தன் ஆமே அப்படின்னு சொல்றாரு. தவம், ஜபம், சந்தோடம், ஆத்திகம், தானம், சிவவிரதம், சித்தாந்த கேள்வி, வேள்வி, சிவபூஜை, ஒளி பொருந்திய சிவஞானம்ங்கிற 10 கரணங்களை யார் எப்போதும் இயற்றிக்கொண்டே இருக்கின்றார்களோ அவர்கள் நியமத்தான் என்று போற்றப்படுகிறார்கள். தவம் அப்படின்னா விதி நூல்கள்ல சொன்னபடி விரதங்களை மேற்கொண்டு சரீரத்தை உலர்த்துதல், அந்த ஆராயணம், நான் யார், என் உள்ளம் யார், நாயகனுக்கு நாம் எவ்விடத்தோங்கிற ஒரு ஆராய்ச்சி செய்வதும் தவம். இதனால் என்ன பயன்னா, காய சித்தியும் அனிமாதி முதலிய சித்திகளும் இந்திரிய ஜெயமும் கிடைக்கும். அடுத்து ஜபம், திரு 5 முதலிய மந்திரங்களை விதிப்படி உச்சரித்தல், அது மட்டுமல்ல அது ஒரு வகையில ஜபம். அப்புறம் சாஸ்திர புராண இதிகாசங்களை எல்லாம் மனனம் செய்வதும் ஜபம். அது வாசிகம் மானசீகம்னு 2 வகைப்படுகிறது. இதனால என்ன கிடைக்குது, இந்த மாதிரி ஞான நூல்களை ஓதுவதாலும் பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபிப்பதாலும் என்ன கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா, இஷ்ட தெய்வம் வெளிப்படும். அடுத்து சந்தோஷம், அதாவது என்ன கிடைக்கோ பெற்றதில் மகிழ்தல், நமக்கு என்ன கிடைக்கோ அதுல சந்தோஷப்படும். சுவர்லோகம் முதலிய இன்ப உலக வாழ்வு கிடைச்சாலும் அதை விட்டுட்டு சிவஞான பேர் ஒன்றுதான் எனக்கு வேண்டும் என்று விரும்பி இருத்தல், அதுதான் நம்ம முதல்ல புறம் உலகியல் பூர்வமாக சொன்ன பொருளை சொல்லி சொல்லி, இரண்டாவதாக ஞான நூல்களில் சொன்ன பொருள்களை உங்களுக்கு கூறிக்கொண்டே வருகிறேன். அதான் ஒவ்வொரு சொல்லுக்கும் 2 பொருள் வருது. இதற்கு என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிரதிசய இன்பத்தை எய்தலாம், அதாவது இதுக்கு மேல இன்பம்னு ஒண்ணுமே இருக்காது, இதோட பலன் வந்து மேற்பட்டதுன்னு ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு ஒரு இன்பத்தை அடையலாம். அடுத்து ஆஸ்திகம் அப்படின்னா என்ன, வேதாகமங்கள்ல கூறப்பட்டதுல நம்பிக்கையை வைத்து வாழ்தல், அதனோட பயன் வந்து இருமை பயன், அதாவது இம்மை பயன் மறுமை பயன் இரண்டையும் அடைந்து முக்தியை எய்தலாம். அப்புறம் தானம், தானம்னா நமக்கு தெரியும், நல்வழியில ஈட்டின பொருளை சிவபெருமானுக்கும் சிவபெருமானுடைய அடியாருக்கும் குருவுக்கும் அடித்தல், அதனுடைய பாவமாக அதனுடைய பயனாக பாவம் எல்லாம் குறைஞ்சிருது அப்படின்னு பார்க்கும், அதன் பயன் வந்து பாவம் குறைந்து விடும். அடுத்து விரதம், சிவபெருமானை முழு முதற் கடவுளாக கொண்டு இருக்கக்கூடிய விரதங்கள், பிரதோஷ விரதம், கார்த்திகை மாதம் சோமவார விரதம், அப்புறம் சிவராத்திரி விரதம், அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த மாதிரி விரதங்களை எல்லாம் அனுஷ்டிப்பதால இந்திரியம் அடங்கும், இந்திரியங்கள்லாம் அடங்கும், பதிபோகம் மிகும். அடுத்து சித்தாந்த கேள்வி, பதி பசு பாசங்கிற முப்பொருள் உண்மையை உணர்த்தக்கூடிய ஞான சாத்திரங்களை இடைவிடாது கேள்வின்னா ஏதோ ஒரு கேள்வி கேட்டுட்டு போறது இல்லை. இடை கேள்விங்கிறது கேட்டல், எப்படி கேட்டனா இடைவிடாது கேட்டல், விட்டு விட்டு கேட்டோம்னா எல்லாம் மறந்து போயிரும் நமக்கு. அதோட பயனாக பாச பசு ஞானங்களையும் சிவஞானத்தையும் அறிதல். அடுத்த மகம் அப்படின்னா பசுத்துவத்தை சிதைத்து சிவத்துவத்தை மேவ செய்யக்கூடிய யாகம், வேள்வின்னு சொல்லப்படுது சிவ வேள்வி. பரப்பை படுத்தெங்கும் பசுவேட்டு எரியோம்பும் சிறப்பு, ஞானசம்பந்த பெருமான் சொல்லியிருப்பாங்க. சில பேர் அதற்கு எப்படிலாமோ பொருள் தேடி இன்னல் பட்டுட்டு இருந்தாங்க. ஆகையினால அதை நம்ம கவனமாக நம்முடைய பசுத்துவத்தை சிதைத்து சிவத்துவத்தை மேவ செய்யக்கூடிய யாகம் அப்படிங்கறத தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக இந்த பாடலில் சொல்லி இருப்பது எது என்றால் சிவபூஜை. சிவபூஜையை பத்தி நமக்கு மிக அழகாக நம்முடைய சிவஞான சித்தியாரிலே நம்முடைய அருளந்தி சிவாச்சாரியார் அவர்கள் தவம் என்று சொல்லக்கூடிய சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நான்கிற்கும் நான்கு பாடல்களின் மூலமாக அருமையான முறையிலே விளக்கம் தந்திருப்பார்கள். அதிலே தாத மார்க்கம் என்று சொல்லுவது சரியை, புத்திர மார்க்கம் என்று சொல்லுவது கிரியை, சகமார்க்கம் சொல்லக்கூடியது யோகம், சன்மார்க்கம் என்று சொல்லக்கூடியது ஞானம். இப்போது அந்த சித்தியார் பாடலை காணலாம். புத்திர மார்க்கம் புகழில் புதிய விரை போது புகை ஒளி மஞ்சனம் அமுது முதல் கொண்டு ஐந்து சுத்தி செய்து ஆசனம் மூர்த்தி மூர்த்திமானாம் சோதியையும் பாவித்து ஆவாகித்து சுத்த பக்தியினால் அர்ச்சித்து பரவி போற்றி பரிவினோடும் எரியில் வரும் காரியமும் பண்ணி நித்தலும் அக்கிரியையினை இயற்றுவோர்கள் நின்மலன் தன் அருகிருப்பர் நினையும் காலே அப்படிங்கிறார். விசேட தீஷை அல்லது சிவ தீஷை என்பதை பெற்றுக்கொண்டு இரண்டாவதாக பெறுவது, முதல்ல சமய தீட்சை ஜபம், ரெண்டாவது பெறக்கூடிய இந்த தீஷையில ஜபத்தையும் பண்ணணும், மந்திரமும் மாற்றி உபதேசிக்கப்படும். அடுத்து அகப்பூஜை புறப்பூஜை வரும், அதுல இந்த வேள்வி வரும். சரி, இப்ப இதை எப்படி பண்ணணும் சிவபூஜை அப்படின்னு பார்த்தோம்னா, புதிய விரை போது, நல்ல புதிதாக பூத்த விரைனா என்னது நறுமணம், நல்ல வாசனை பூக்கள், புகையினா தூபம், ஒளினா தீபம், மஞ்சனம்னா அபிஷேக பொருள், அமுதுங்கிறது நெய்வேத்தியம், இதையெல்லாம் நல்ல தயார் நிலையில் வைத்து கொண்டு ஐந்து சுத்தி அப்படிங்கிறது பஞ்ச சுத்தின்னு சொல்லு, தாய்மான சுவாமி கூட அழகா சொல்லிப்பார் பஞ்ச சுத்தி செய்து நின்னை பாவிப்பது என்னைக்குன்னு கேட்டு இறைவன்ட்ட விண்ணப்பம் செய்வார். அதனால அது என்ன சுத்தின்னு பாத்தீங்கன்னா பூத சுத்தி, அப்புறம் ஆன்ம சுத்தி, திரவிய சுத்தி, மந்திர சுத்தி, லிங்க சுத்தின்னு சொல்லப்பட்ட ஐந்து வகையான சுத்திகளை செய்து ஆசனம் மூர்த்தி மூர்த்திமான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிவாசன மூர்த்தி மூல மந்திரங்களால இந்த மூன்றையும் எழுந்தருளை செய்து, அந்த ஆசனத்தை மூர்த்தியை எழுந்தருளை செய்து, அந்த சிவபெருமானை பாவனை செய்து அவரை மெய்யன்போட அர்ச்சனை செய்து துதித்தால் வணங்கக்கூடிய வழிபாடு இல்லையே, அவரை மெய்யன்போடு துதித்து அவருக்கு அர்ச்சனை செய்து, அர்ச்சனைன்னு சொல்லக்கூடியதே பூஜை தான். ஆக இதெல்லாம் பாவித்து சுத்த பக்தியில அர்ச்சனையும் பண்ணிட்டு அப்புறம் என்ன செய்யணுமா, பரிவினோடும் எரியில் வரும் காரியமும் பண்ணி அழகாக வேள்வி செய்ய வேணும். அதற்கு அடுத்தபடியா என்ன கொடுத்திருக்கு, நித்தலும் இக்கிரியினை இயற்றினால் அழகாக சாமீபம் அப்படிங்கிற பதமுத்தியை பெறலாம். இந்த கிரியை வந்து இந்திரியங்கள் மனம் ரெண்டும் கூடி தொழில் செய்து, புறத்தொழில் அகத்தொழில் ரெண்டும் இரண்டாலையும் அரு உருவ திருமேனியை வழிபடுகின்றோம். இதுல இதை கடைபிடிக்கும் போது சாமீபம் என்ற பதமுத்தியானது கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அந்த சிவபூஜை, அதற்கு அடுத்தபடியாக மதி அப்படின்னா வேதாகம நெறிகள்லையும் கிரியைகள்லையும் உண்டாகக்கூடிய ஸ்ரத்தை. அதன் பயன் என்னன்னா நமக்கு வந்து உறுதியாக பயனை, உறுதியான பயனை அது தருகிறது. சரி, இவ்வாறு நமக்கு இத்தனையும் இந்த ஒரு பாடல்ல வச்சு நல்ல விளக்கமாக தந்து நீங்கள் இதை பின்பற்றினீர்கள் என்றால் நீங்கள்தான் நியமத்தன் என்று நமக்கு தெளிவாக அறிவுறுத்தியுள்ளார் நம்முடைய திருமூல தேவ நாயனார். அதனை அடுத்து ஆதனம் என்ற தலைப்பு. ஆதனம்ங்கிறது ஆசனம்னு பேர். ஆசனம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல். நம்ம பொதுவா ஆசனம்னா சோஃபா, சேரு, கட்டிலு அந்த மாதிரி விஷயங்களை சொல்லுவோம். ஆனா இங்க ஆசனம்னா உடல், உள்ளம் இவற்றால் உண்டாகக்கூடிய ரஜோ தர்மத்தை தடுத்து நிலை பேறு அளிப்பது அப்படின்னு உபனிஷத்து சொல்லுது. யோக சூடாமணிங்கிற உபனிஷத்துல வியாதி யோகத்தில் வன்மையின்மை ஐயம் இது ஆகும் இது ஆகாதுங்கிற விருப்பு வெறுப்பு அலட்சியம் வைராகியமின்மை திரிபுணர்ச்சி சமாதிக்கு உரிய இடம் கிடையாம இருக்கிறது கிடைச்ச இடத்துல சித்தம் நிலைக்காம இருக்கிறது இது போல அந்த இதெல்லாம் இல்லாம நிலை பேற்றினை அளிப்பதுதான் ஆதனம் அப்படிங்கிட்டு பதஞ்சலி யோக சூத்திரத்துல கூறப்பட்டுள்ளது. இப்ப அந்த ஆசனங்களுடைய வகைகளையும் பயனையும் இந்த அதிகாரத்துல நமக்கு திருமூல தேவநாயனார் எடுத்து உரைக்கின்றார். பங்கயமாதி பரந்த பல் ஆதனம் அங்குளவாம் இருநாளும் அவற்றினுள் சொங்கில்லையாக சுவத்திகம் என தங்க இருப்ப தலைவனும் ஆமே அப்படின்னு சொல்றார். பங்கயம்னா என்னது? தாமரை, பதுமாசனம். அந்த மாதிரி ஆசனங்கள்லாம் நிறைய இருக்கு. அதுல மயக்கம் இல்லை என்று சொல்லும்படியாக, சொங்குன்னா அந்த குற்றம், அந்த குற்றம் இல்லை என்று சொல்லும்படியாக ஸ்வத்திகம், அதாவது ஸ்வத்திகாசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் இருக்கு. அது வந்து சுகத்தை தரக்கூடியது. அதை செய்தால், அதிலே நிலைத்திருக்கும்படி செய்தால் தலைவனாக்குவார் இறைவன் என்று மிக அழகாக திருமூல தேவநாயனார் நமக்கு உணர்த்தியுள்ளார். அந்த ஆசனங்கள் நிறைய இருக்கிறது அப்படிங்கறதும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அவரே வந்து ஒரு பாடல்ல பத்திரம் கோமுகம் பங்கயம் கேசரி சொத்திரம் வீரம் சுகாதனம் ஓரேலும் உத்தம மாமுது ஆசனம் எட்டெட்டு பத்தோடு நூறு பல ஆசனமே அப்படின்னு சொல்றார். உத்தமமான ஆசனங்கள் ஏழு, ஏனைய ஆசனங்கள் 126 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக அந்த 126 ஆசனங்களுக்கும் அழகான பெயர்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நம்ம படிப்படியாக இந்த அட்டாங்க யோகத்தை பின்பற்ற முயற்சி செய்ய வேண்டும் என்பது நமக்கு திருமூல தேவநாயனார் அறிவுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்து நமக்கு என்ன தலைப்பு கொடுக்கிறாரு அப்படின்னா பிராணாயாமம், அதாவது பிராணனை கட்டுப்படுத்துதல். இப்போ ஆசனம் கொடுத்தாச்சு, இருக்கை, அதுல நிலைக்க பெற்றோர்கள் வந்து அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா மூச்சு காற்றை கட்டுப்படுத்துதல். அதை எடுத்து சொல்லக்கூடிய இந்த அதிகாரம் அதுக்கு முந்தைய அதிகாரத்தோடு இயல்புடையதாக இருக்கிறது என்று நமக்கு அழகாக இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிராணாயாமம், பிராணன்னா உயிர்ப்பு, ஆயாமம்னா கட்டுப்படுத்துதல். அப்ப பிராணாயாமம்னா மூச்சை அடக்கி கும்பகம் செய்து கொண்டு உடல் அசையாமல் இருத்தல், அதான் பிராணாயாமம் அப்படிங்கிறது. இது இன்னும் கொஞ்சம் நமக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா யானை பாகன் தன்னோட பொறுப்புல உள்ள யானைய அதோட போக்கில போக விடாம அங்குசத்தால அதோட தலையில குத்தி தன் வசப்படுத்துவான். அது மாதிரி உயிரோட சேர்ந்திருக்கக்கூடிய அந்த மூச்சு காற்ற விடுத்தல், இழுத்தல், நிறுத்தல் அந்த முறைகள்ல தடுத்து தன் வசப்படுத்த வேண்டும். இதுதான் பிராணாயாமம் என்று சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். சரி, அது பற்றிய விரிவுகளை எல்லாம் நாம் அடுத்து தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நாட்களிலே நம்ம நாளைக்கு கூட அதை சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இதை ரொம்ப கவனமா இந்த பிராணாயாமத்தை பண்ணணும். இதை பண்ணும்போது என்ன செய்யணும்னா இன்னைக்கு ஒரு பெரிய தவறு நடக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா இத யோக சித்தி பெற்ற ஞான யோகி ஒருத்தரை பக்கத்துல வைத்து கொண்டு செய்யணும். அந்த மாதிரி ஒரு தக்க குருவோட வழிகாட்டுதலோடு யோகத்தை பயின்றால் யோக சித்தியை பெற்று பல நன்மைகளை அடையலாம். குருவோட வழிகாட்டுதல் இல்லாம ஒரு புஸ்தகத்தை படிச்சுட்டு அதுபடி நான் யோகத்தை செய்யறேன்னு செய்தால் நரம்புல கோளாறுகள் வரும், அது சம்பந்தமா நிறைய நோய்கள் வரும். அதனால நாம் இது போல தன்னிச்சையாக முடிவெடுக்காமல் நல்ல ஒரு குருவினை வழிகாட்டுதலோடு நாம் இந்த யோக நெறியை பின்பற்ற வேண்டும் என்று நமக்கு மிக அழகாக அந்த யோக நெறியில் வரக்கூடிய பிராணாயாமத்தை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டு வாழ்த்து பாடலை இப்போது பாடலாம். வேதமா முனிவர் வாழ்க, விளங்குமான் இனங்கள் வாழ்க, பூத நாயகன் மெய்யன்பர் பொலிந்து சூழ் மதுரை வாழ்க, மாதம் மும்மாரி பெய்து மலிவளம் சுரப்ப, சொக்கநாதன் என்னும் கடவுள் தொன்னூல் நலம்பெற பொலிக மாதோ என்று வாழ்த்தினை பாடி வணங்கி, இதுகாரும் நம்மை இந்த அட்டாங்க யோகத்தை பற்றிய சிந்தனையில் திளைக்க செய்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.